The following is a class on the Srimad Bhagavatam, 1st Canto, 2nd Chapter, Text Number 1, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on May 24th, 1974, in Rome, Italy.
Penvaram, Srimad Bhagavatam, Mudal Skandam, 2nd Adhyayam, 6th Slokatirkana, Upanyasam Valangiyavar, தெய்வத்திரு அ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1974 வருடம் மே 24 தேதி இத்தாலியன் ரோம் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
டிவினிட்டி அண்ட் டிவைன் சாலிஸ் ஜஸ்ட் நவ் வி ஹேவ் ரிசைட்டட் தி 6th வர்ஸ். We can begin from the first verse. The first verse is
Devigamam Devika Tundum. இப்ப நம்ம 6th ஸ்லோகம் படித்தோம். நம்ம முதல் ஸ்லோகத்திலிருந்தே தொடங்கலாம். முதல் ஸ்லோகம் என்னன்னா
இதி சம்ப்ரஸ்ன சம்விஷ்ட விப்ராணா ரோமஹர்ஷணி ப்ரதி பூஜ்ய வசஸ்தேஷாம் Prabhaktum Upachakrami. There was a great meeting, and meeting means there was no political meeting. Political meeting was not necessary because there is no democracy. It was monarch.
ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. கூட்டம்னா அன்றைய காலகட்டத்தில் அரசியல் கூட்டம் அல்ல. அரசியல் கூட்டத்துக்கு அவசியம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அப்போது ஜனநாயக ஆட்சி இல்லை, அப்போது மன்னர் ஆட்சி இருந்தது.
The kings, they are so trained up, that there was no necessity of
மன்னர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டிருந்ததால ஜனநாயக ஆட்சின்றது அவசியம் இல்லாம இருந்தது.
Actually, the modern government democracy we are experiencing, especially the great democratic country America. So the democracy, the president elected by popular vote is now being condemned.
உண்மையிலே நவீன கால அரசாங்கத்தில் ஜனநாயகம்னு நம்ம எதை அனுபவப்படுறோம்னா, குறிப்பா பெரிய ஜனநாயக நாடான அமெரிக்காவில் அதிகமான ஓட்டுனால ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அதையே கண்டிக்கிறாங்க.
So what is the value of this democracy?
அப்படின்னா இந்த ஜனநாயகத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு?
You elect somebody by your vote, again condemn. That means the electors, the voters, have also no experience. Neither the man who voted, he was a very good man.
வாக்குகள் அளித்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு மறுபடியும் அவங்கள கண்டிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ தேர்ந்தெடுத்த மக்கள் வாக்களித்தவர்களுக்கும் அனுபவம் கிடையாது. யாருக்கு ஓட்டளித்தாங்களோ அந்த நபரும் ரொம்ப நல்லவர் அல்ல.
Otherwise, why you should change your opinion? Once you have elected a person to act as your head executive.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தலைமை செயலகரா செயல்படுறதுக்கு ஒருத்தர் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன் நீங்க மறுபடியும் உங்களுடைய கருத்துல மாற்றத்தை உருவாக்குறீங்க?
So the democracy has proved a farce. It is no way. Because people are not educated.
அதனால இந்த ஜனநாயகம்ன்றது ஒரு கேலிக்கூத்தான விஷயம்ன்றது நிரூபணமாயிருக்கு. அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னா மக்களுக்கு இதுக்கான அறிவு கிடையாது.
People are mostly Shudras. There must be four classes of men.
அதிகபட்சமான மக்கள் சூத்ரர்களா இருக்காங்க. மனிதர்கள்னா நான்கு பிரிவுகள் இருந்தாகணும்.
பிராமன், கத்ரி, வைஷ்ய, சூத்ர, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ்.
பிராமணா, க்ஷத்ரியா, வைசியா, சூத்ரா, முதல் பிரிவு, இரண்டாம் பிரிவு, மூன்றாம் பிரிவு, நான்காம் பிரிவுன்னு இருக்கு.
At the present moment, there is no first class man, neither second class man, or third class, fourth class. All of us.
தற்சமயத்தில் முதல் பிரிவு மனிதர்கள் கிடையாது, இரண்டாவது பிரிவு மக்களும் கிடையாது, எல்லாம் மூணாவது பிரிவு நாலாவது பிரிவு சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க.
So, are the goats of third class and fourth class men, how can it be? Good God. It's not bad.
அதனால மூணாவது பிரிவு நாலாவது பிரிவு மனிதர்களோட வாக்குகளால எப்படி நீங்க ஒரு நல்ல அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியும்? அது சாத்தியம் இல்லை.
There is no need of this freaking meeting. But there is meeting of the first class Brahmanas.
அதனால இந்த மாதிரி ஜனநாயக கூட்டம் அப்படின்றது அவசியம் இல்லாம இருந்தது. ஆனாலும் முதல் பிரிவு சேர்ந்த பிராமணர்களுடைய கூட்டம் இருந்தது.
For the benefit of the whole human society, they used to meet sometimes. And that meeting is still continuing in India. It is called Kumbh Mela.
மொத்த மனித சமுதாயத்தினுடைய நன்மைக்காக சில சமயத்தில் அந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிறது உண்டு. அந்த மாதிரியான கூட்டம் இன்னமும் இந்தியாவில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. அது கும்பமேளான்னு சொல்லப்படுது.
கும்பமேளா recently this meeting took place at Hardwar.
கும்பமேளான்ற இந்த கூட்டமானது சமீபத்தில் ஹரித்வாரில் நடைபெற்றது.
All the saintly person used to come in four places. One at Prayag, Allahabad, one at Vrindavan, one at Hardwar, and another at Rameshwaram, something like that. Four places.
எல்லா சாதுக்களும் ஒன்று கூடுவாங்க நான்கு இடங்களில். ஒன்று பிரயாகை அலகாபாத்தில், இன்னொன்று பிருந்தாவனம், மற்றொன்று ஹரித்வார், இன்னொன்று ராமேஸ்வரம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாலு இடங்களில் கூடுறது வழக்கம்.
சிமிலர் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் அட் நைமிஷாரம். நைமிஷாரம் தட் பிளேஸ் இஸ் ஸ்டில் existing. Very nice place.
இதே மாதிரியான கூட்டம் நைமிஷாரண்யத்திலும் நடந்தது. நைமிஷாரண்யம் என்ற அந்த இடம் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. மிக அருமையான இடம்.
The question was that after departure of Krishna, who was guiding the fields of the human being? The last question was this.
கேள்வி என்னன்னா, மனிதர்களுடைய விதிகளை கிருஷ்ணரின் மறைவிற்கு பிறகு மனிதர்களின் விதியை வழிநடத்தக்கூடியது யார்? இது கடந்த கேள்வி.
பிரஹி ஜோகேஸ்வரி கிருஷ்ணே பிரம்மணி தர்ம பர்மணி சாங் காஷ்டாம் அதுனோபேதி தர்ம சரணங்கதா. தர்ம ரிலிஜியஸ் பிரின்சிபல். கிருஷ்ணர் சேஸ் இன் பகவத்கீதா, ஜதா ஜதா ஹி தர்மஸ்ய க்ளானி பவதி பாரத. க்ளானி மீன்ஸ் பலிஞ்சே.
பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. கிளானி அப்படின்னா களங்கமடைந்த.
Whenever there is pollution in the matter of discharging religious principles, I come down.
எப்பொழுதெல்லாம் மத கொள்கைகளை செயல்படுத்துவதில் களங்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் அவதரிக்கிறேன்.
தத்மானம் சிஜாமி அஹம், then I come down to settle our things.
தத்மானம் சிஜாமி அஹம், எல்லாத்தையும் சரிபடுத்துவதற்காக நான் வருகிறேன்.
So Krishna came for this purpose, to settle up or to purify dharmasya glani, pollution in the matter of discharging religious principle.
அதனால கிருஷ்ணர் இந்த நோக்கத்துக்காக தான் வந்தார். தர்மஸ்ய கிளானி, இருக்கிற விஷயங்களை சரி செய்யறதுக்கு அல்லது தூய்மைப்படுத்துறதுக்காக, மத கொள்கைகளை செயல்படுத்துறதுல களங்கம் ஏற்படும் போது அதை சரிப்படுத்துறதுக்காக வரார்.
Therefore, as soon as there is pollution, means there is a class of men who have polluted.
அதனாலதான் களங்கம் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு வகையான மக்கள், அந்த களங்கத்தை ஏற்படுத்தியவர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம்.
They are called duskritam, sinful. When there is increase of the number of sinful persons, there must be pollution in the system of religious life. This is it.
அவர்கள் துஷ்கிருத பாவிகள் அழைக்கப்படுறாங்க. எப்பொழுதெல்லாம் சமுதாயத்தில் வந்து பாவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுதோ அப்பொழுதெல்லாம் தர்ம வாழ்க்கை முறையில் கலங்கங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இப்படி தான் நடக்கும்.
If everyone is following religious principle, everyone does not commit any sinful activity, so that time there is no chance of pollution in religious system.
எல்லாரும் மத கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்க, எல்லாரும் எந்த பாவ செயல்களையும் ஈடுபடாம இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சமயத்துல இந்த மத வாழ்க்கையில தர்ம வாழ்க்கையில கலங்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
At the present moment, they do not know what is pollution and they do not know what is religious principle.
தற்காலத்துல மக்களுக்கு கலங்கம்னா என்னன்னு தெரியாது, மத கொள்கைன்னா என்னன்னு தெரியாது.
That is the defect of the modern civilization, that religion is described in the dictionary a kind of faith.
அதுதான் நவீன நாகரிகத்தின் குறைபாடு. மதம் அப்படின்னா ஒரு வகையான நம்பிக்கைன்னு அகராதியில விளக்கப்பட்டிருக்கு.
But according to Vedic conception, religion is not a kind of faith. Religion is, it is your must duty. That is it. Or it is your natural occupation.
ஆனால் வேத கருத்தின்படி மதம் என்பது ஒரு வகையான நம்பிக்கை அல்ல. மதம் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக செய்தாக வேண்டிய கடமை அல்லது உங்களது இயற்கையான கடமை, அதுதான் மதம்.
You cannot change. Faith you can change.
அத நீங்க மாற்ற முடியாது, ஆனா நம்பிக்கையை நீங்க மாற்றலாம்.
I am now Mohammedan, I become Hindu, or I am Hindu, I become Christian, but I remain the same man. I may change my faith from this to that.
இப்ப நான் இஸ்லாமியன்னா நான் ஹிந்துவாகலாம், அல்லது நான் ஹிந்துன்னா நான் கிறிஸ்தவன் ஆகலாம், ஆனா என்னுடைய நம்பிக்கை இதிலிருந்து அதில் மாற்றினாலுமே கூட நான் அதே நபராக தான் இருந்து கொண்டிருக்கேன்.
So, religion does not mean that. Religion means you cannot change it. At any circumstance. That is it.
அதனால மதம்ன்றது அது அல்ல. மதம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் நீங்க மாற்ற முடியாத ஒரு விஷயம்தான் மதம்.
வேர் இஸ் தி மீனிங் ஆஃப் தர்மம்?
அதுதான் தர்மம் என்பதின் அர்த்தம்.
இஃப் யூ சேஞ்ச் தட் இஸ் யுவர் டிசீஸ் கண்டிஷன், தட் இஸ் நாட் நார்மல் கண்டிஷன்.
நீங்க மாறினீங்கன்னா அது உங்களுடைய வியாதி அடைந்த நிலை, அது சாதாரண நிலை அல்ல.
That is the meaning of the Therefore, in the Bhagavad Gita it is saying, Yada yada hi dharmasya glani bhavati. When human being changes, his normal condition applies. That is pollution of
life. அதுதான் தர்மத்துக்கான அர்த்தம். அதனாலதான் பகவத் கீதையில எதா எதாகி தர்மச கிளானிர் பவதி பாரதன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போ மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் சாதாரண நிலையிலிருந்து மாற்றம் அடைகிறார்களோ அது தர்மத்தின் களங்கம் அடைந்த நிலை.
When Sanatana Goswami inquired from Sri Chaitanya Mahaprabhu that why I am suffering,
வாழ்க்கையின் சாதாரண நிலையை பற்றி சைத்தன்ய மகாபிரபு விவரிக்கிறார். சனாதன கோஸ்வாமி ஏன் நான் துன்பப்படுறேன்னு சைத்தன்ய மகாபிரபு கிட்ட விசாரித்த போது,
he inquired from Sri Chaitanya Mahaprabhu, he was minister, very big post, a very learned scholar in Sanskrit and Arabic.
Chaitanya Mahaprabhudam irundhu avar indha vicharanai vekkirar. Avar mandriya irundhavar, megaperiya padavi, samaskrutathilum arabi moliyilum migavum kattarindha arinjar.
Because at that time there was Pathan rule, so as government was Mohammedan, so responsible officers, ministers, they had to learn the Arabic language or Persian language.
Ena andha samayathile inda patangalin aatchi nadandadala arasangam islamiyargal nadathanadha irundhathu. Adanalae poruppumikka aluvalargal mandirigal ellam arabia moli allathu persian moliye kattrukolla vendiya kattayam irundhathu.
The Mughals are Persians?
Turks.
Turks.
முகலாயர்கள்லாம் பெர்ஷியன்களா இல்ல துருக்கி சேர்ந்தவங்க?
So he was a big scholar and born in Brahmin family. Everything was all right. But still, he presented himself before Sri Chaitanya Mahaprabhu that he is not a bona fide learned man, because he did not know what is his identification.
அவர் பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு கற்றறிந்தவராக இருந்தார். எல்லாமே சரியாக தான் இருந்தது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு முன்பாக தன்னை ஒரு கற்றறிந்தவனாக வைக்கவில்லை. ஏன்னா அவருக்கு அவரது சொந்த அடையாளமே தெரியாமல் இருந்தது.
That is very important thing. One should know his identification. At the present moment, the identification is going on by the skin. I am Indian, I am American. This is going
on. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு தன்னுடைய அடையாளம் தெரியணும். தற்சமயத்தில் எல்லாம் இந்த தோலை அடிப்படையாக கொண்டுதான் நான் இந்தியன், நான் அமெரிக்கன்ற அடையாளங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கு.
But that is not our proper identification. The proper identification is aham brahmasmi, I am spirit soul.
ஆனால் அது சரியான அடையாளம் அல்ல. சரியான அடையாளம்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆத்மா.
This is to be understood, the human form of that. Otherwise, the dog is also Pata. I am a big dog.
மனித வாழ்க்கையில் இதை புரிந்து கொள்ளப்படணும். அப்படி இல்லைன்னா நாய் கூட தான் நான் ரொம்ப பெரிய நாய்னு சொல்லி கர்வப்படுது.
Similarly, if a man becomes papra, simply by the bodily concept of life, I am a big Roman, I am being Indian, I am being... There is no distinction between the dog's conception of life and the big Roman's conception. Because the center is the body.
அதே மாதிரி இப்ப மனிதனும் இந்த உடல் அடிப்படையிலான வாழ்க்கையில நான் ஒரு பெரிய ரோமானியன், நான் பெரிய இந்தியன், நான் இது நான் அதுன்னு ரொம்ப கர்வப்பட்டாங்க அப்படின்னா, இந்த நாய் அடிப்படையிலான வாழ்க்கையிலையும் பெரிய ரோமானியன்ற அடிப்படையிலான வாழ்க்கையிலையும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அங்க மையமா இருக்கிறது இந்த உடல்
தான். Krishna came to establish this fact that you are neither Roman nor Indian, nor Brahmin nor Shudra. You are my eternal servant. Therefore give up all these nonsense identification. Sarva dharma an parityaj.
அதனால நீ ரோமை சேர்ந்தவனும் அல்ல, இந்தியனும் அல்ல, பிராமணனும் அல்ல, சூத்திரனும் அல்ல, நீ எனது நித்தியமான சேவகன். அதனால எல்லா இந்த அபத்தமான அடையாளங்களையும் விட்டுவிடு. சர்வதர்மான் பரித்தியஜா, இந்த உண்மையை நிலைநாட்டுவதற்காக தான் கிருஷ்ணர் வந்தார்.
Because due to your wrong identification you have created so-called ism. Hinduism, Mohammedanism, nationalism, this ism, that ism, this is all nonsense.
இந்த தவறான அடையாளத்தின் காரணமா தான் இந்து மதம், இஸ்லாம், தேசியம், அது இதுன்னு எல்லா அபத்தமான விஷயங்களையும் நீங்க உருவாக்கி இருக்கீங்க.
This is the understanding of religion. Whatever we have created with the bodily concept of life, they are all nonsense.
இதுதான் தர்மத்திற்கான புரிதல். எதெல்லாம் இந்த உடல் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் அபத்தமானது.
The real religion is that I am eternal servant of Krishna. That is real.
உண்மையான மதம், உண்மையான தர்மம் அப்படின்னா நான் கிருஷ்ணரின் நித்தியமான சேவகன், அதுதான் உண்மையான தர்மம்.
சைதன்ய மகாபிரபு, when he was questioned by Sanatan Goswami, my dear sir, I come to you
நீங்கள் எனது குரு என்பதால் நான் உங்களிடம் சரணடைய
வந்திருக்கிறேன்.
எனது குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வர சொன்னீங்க, இப்போ நான் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு உங்களிடத்துல வந்திருக்கேன். இது என்னுடைய முதல் கேள்வி.
One should be very inquisitive after initiation. Adav Gurvashram, this is our system.
Adav Gurvashram, தீட்சைக்கு பிறகு ஒருத்தர் ரொம்ப விசாரணை குணத்தோடு இருக்கணும், அதுதான் நம்முடைய வழிமுறை.
Just to become enlightened in the spiritual affairs of life, as Arjuna also said, Shishasti ham sadhiman prapanna.
ஆன்மீக வாழ்க்கையின் விவகாரங்கள்ல அறிவு பெறுவதற்காக அர்ஜுனன் கூட சொல்றான், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம்.
Similarly, Sanatan Goswami also, he says, sir, you asked me, I am now surrendered to you. So this is my question.
அதே மாதிரி சனாதன கோஸ்வாமி கூட சொல்றார், ஐயா நீங்க சரணடையணும்னு என்ன கேட்டீங்க, அதனால இதுதான் என்னுடைய கேள்வி.
What is that question? There must be question. If one is actually seeking after spiritual realization, there must be intelligent question.
அது என்ன கேள்வி? இப்ப உண்மையிலேயே ஒருத்தர் ஆன்மீக உணர்தலுக்காக தேடுறாருன்னா அங்க கண்டிப்பா புத்திசாலித்தனமான கேள்வி கேட்கப்படணும்.
The first intelligent question was put forward by Sanatan Goswami, the Kiyami Kano More Japi Tapotro. Sir, please let me know what is my identification. Why I am put into this miserable condition of material life.
சனாதன கோஸ்வாமியால முன்வைக்கப்பட்ட முதல் புத்திசாலித்தனமான கேள்வி என்னன்னா, கேயாமி கேனே ஆமாய் ஜாரே தாபத்ரயா, ஐயா என்னுடைய அடையாளம் என்னன்றது எனக்கு தெரியணும். ஏன்னா இந்த துக்ககரமான வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கேன்.
People do not know it. This is like cats and dogs. And the cat or the dog does not know that his life is very abominable. No, this is Maya.
மக்களுக்கு இது தெரியறதில்ல. நாய்கள் பூனைகளை மாதிரிதான். நாய்கள் பூனைகளுக்கு அதனுடைய வாழ்க்கை ரொம்ப அருவறுப்பானதுன்றது தெரியறதில்ல. அது மகிழ்ச்சியா இருக்கு. இதுதான் மாயை.
In the hope, he also think I am very happy. This is called Maya. Moha. Jivasya Moha. Aham Mameti. So when human life is there, at least one must be awakened to this consciousness that actually I am not happy.
ஒரு பன்றி கூட நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. அதுதான் மாயை, மோகா. ஜீவஸ்ய மோகா அகம் அமேதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியா இல்லை என்ற அந்த உணர்வுக்காவது அவன் வரணும்.
That is the beginning of human life. Not to remain in darkness like cats and dogs.
அதுதான் மனித வாழ்க்கையினுடைய தொடக்கமே. நாய்களை பூனைகளை போல இருளே இருந்துட்டு கூடாது.
He is unhappy in every respect, in every step, and still he is thinking unhappy.
எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு அடியிலையும் அவன் மகிழ்ச்சி இல்லாம தான் இருக்கான். இருந்தாலும் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான்.
Cat, dog, hog, they are whole day working, day and night. And for some food, and then sense gratification. This is the modern life.
நாய்கள் பூனைகள் எல்லாம் பன்றிகள் எல்லாம் நாள் முழுக்க கடினமா உழைக்குது. ராத்திரி பகலா கொஞ்சம் உணவுக்காக, அதுக்கப்புறம் புல இன்பம். இதுதான் நவீன வாழ்க்கை.
And that is happiness. To become very busy whole day and night for getting some food for eating and something for sense gratification. This is happening.
சாப்பிடுற கொஞ்சம் உணவுக்காகவும் கொஞ்சம் புல இன்பத்துக்காகவும் ராத்திரி பகலா மிக கடினமா உழைக்கிறது, ரொம்ப மும்முரமா இருக்கிறது தான் மகிழ்ச்சின்னு அவங்க நினைக்கிறாங்க.
Therefore, Sanatana Goswami was intelligent. He inquired that kyami kano mori jati tapotro.
உண்மையிலேயே அது அப்படி அல்ல. அதனால தான் சனாதன கோஸ்வாமி புத்திசாலித்தனமா கேக்குறார், கேயாமி கேனே ஆமாய் ஜாரே தாபத்ரயா.
First question to the spiritual master, what is my identification? Why I am suffering these threefold miseries?
குரு இடத்துல கேட்கிற அவருடைய முதல் கேள்வி, என்னுடைய அடையாளம் என்ன? நான் ஏன் இந்த மூவகையான துன்பங்களால
துன்பப்படுகிறேன்?
இந்த மூவகையான துன்பங்கள் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த அளவுக்கு மந்தமான புத்தியுள்ள மக்களா இருக்காங்க.
Either three or two, or at least one must be. No, three are always there.
Adhyatmika, adhibhautika, adhidaivika. Moovagayana thunbangal. Kandipa irindu thaa aganom. Idhila moonu mo, aladhu rendu, aladhu koranjithu onna avadhu irukkunom. உண்மையிலே மூணுமே இருந்துட்டு தான் இருக்கு.
அத்தாத்விக் மீன்ஸ் பார்ட்டனிங் டு தி பாடி ஆர் மைண்ட். டுடே ஐ அம் வெரி வீக், டுடே ஐ ஹவ் காட் ஜாண்டிஸ், டுடே ஐ ஹவ் காட் திஸ் சம் ஸ்டமக் ட்ரபிள், டிசென்ட்ரி. தீஸ் ஆர் கால்ட் அத்யாத்மிக்.
அத்தியாத்மிக அப்படின்னா இந்த உடல் அல்லது மனதுக்கானது. இன்னைக்கு நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், இன்னைக்கு எனக்கு காமாலை வந்துருச்சு, இன்னைக்கு எனக்கு வயிற்று பிரச்சனை இருக்கு, ஜீரண கோளாறு, இதெல்லாம் அத்தியாத்மிகன்னு சொல்லப்படுது. அல்லது என்னுடைய மனசு சரியில்லை.
Just like severe cold, severe heat, earthquake, these are famine, pestilence, there are so many things. Adidaivika.
அடுத்து அதிதைவிக. ரொம்ப கடுமையான குளிர், கடுமையான வெப்பம், நிலநடுக்கம், வறட்சி, இது மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் அதிதைவிகம்.
அதிபூதி மிசரிஸ் ஆஃபர்ட் பை அனதர் லிவிங் என்டிட்டி. இன் திஸ் வே வி ஆர் ஆல்வேஸ் இம்ப்ளிகேட்டட்.
அடுத்து அதிபௌதிக, மற்ற உயிர்வாளிகளால் நாம் கொடுக்கக்கூடிய துன்பங்கள். இவ்விதமாக எப்பொழுதுமே நம்ம மாட்டிக்கொண்டு தான் இருக்கோம்.
Therefore, Sanatana Goswami inquired that I do not want this. But why they are imposed upon me? This is very intelligent.
அதனால தான் சனாதன கோஸ்வாமி கேட்கிறார், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுல விருப்பம் இல்லை, ஆனா ஏன் இது என் மேல திணிக்கப்படுது? இது ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி.
If there is any solution, that is it. Not temporary mitigation of temporary, we are just like it is summer or winter. Anyway, summer is, in the summer we are suffering scorching heat. At that time we are hankering after some cool place.
இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? அதுதான் புத்திசாலித்தனம். தற்காலிகமா பிரச்சனையை தீர்க்கிறது அல்ல. தற்காலிகமா அப்படின்னா இப்ப கோடை காலம் இருக்கு, குளிர்காலம் இருக்கு. எப்படின்னாலும் இப்ப கோடை காலம் அப்படின்னா ரொம்ப சுட்டரிக்கும் வெயில் இருக்கு. அந்த சமயத்துல ஏதாவது குளிர்ச்சியான இடத்துக்காக நம்ம ஏங்குறோம். ஆனா குளிர்காலத்துல பார்த்தோம்னா அதே குளிர்ச்சியான மழை இது போன்ற விஷயங்களால நம்ம கஷ்டப்படுறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும்.
So long you are in the material world, you cannot avoid it.
நீங்க இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற வரைக்கும் இதை தவிர்க்கவே முடியாது.
Therefore Sanatana Goswami inquired, why these things give me trouble, although I do not want them.
அதனால தான் சனாதன கோஸ்வாமி கேட்கிறார், ஏன் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தொந்தரவு கொடுக்குது, எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னாலுமே கூட. இது ரொம்ப புத்திசாலித்தனம். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா?
மாடர்ன் சிவிலைசேஷன் ஆர் பாஸ்ட் ஹூலிஸ் பீப்புள், தே டு நாட் வாண்ட் தி சொல்யூஷன். தே திங்க் தட் things are going on like this, we cannot avoid it, let us suffer.
அதனால நவீன நாகரிகத்துல, நவீன காலத்திலயோ கடந்த காலத்திலயோ முட்டாள் மக்கள் இதுக்கு தீர்வை விரும்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, அதை நம்மளால தவிர்க்க முடியாது, கஷ்டப்பட்டுட்டு போலாமே.
That is not intelligence.
அது புத்திசாலித்தனம் இல்ல.
If you are suffering, then you must find out the remedy. Actually we are doing that, but because we do not know what is the actual remedy, we We are missing the point.
நீங்க துன்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். உண்மையிலேயே நீங்க அதை செய்யறீங்க, ஆனா உண்மையான தீர்வு என்னன்றது அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க நோக்கத்தை இழந்துட்டாங்க.
But there is solution. And for this solution, one must go to the spiritual. That is this kind. Samsara dava nalani loka pranayam.
ஆனால் அதற்கு தீர்வு இருக்கு. ஆனால் அந்த தீர்வுக்காக ஒருத்தர் குருவிடம் செல்ல வேண்டும். அதுதான் விளக்கப்பட்டிருக்கு. சம்சார தாவா நல லீடலோக பிராணாய.
This materialistic life is always like the blazing fire in the forest. So pranaya, so how to get out of it? Prana is called. Prana means to relieve from this.
இந்த பௌதிகமான வாழ்க்கை அப்படின்றது எப்பொழுதுமே காட்டுத்தீ மாதிரி தான். அதனால திராணாய எப்படி இதிலிருந்து வெளிவருவது? திராண அப்படின்னா இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதுன்னு
அர்த்தம்.
கருண்ய கனாகநாத்வம். அதனால எப்படி இந்த துன்பங்களை நம்ம குறைக்க முடியும்?
They cannot understand what is the real suffering, and neither they have any inquiries how to mitigate the suffering.
மக்கள் மிகவும் மந்தமானவர்களா ஆயிட்டதால உண்மையான துன்பம் என்னன்றத அவங்க புரிந்து கொள்ளவும் முடியறது இல்ல. உண்மையான இந்த துன்பத்துக்கு தீர்வு என்ன, எப்படி அதுல இருந்து விடுபடலாம்ன்றத விசாரணையும் அவங்க கிட்ட கிடையாது.
Brahmana is intelligent. Brahmana. Therefore we are trying to make people Brahmana so that he may become intelligent.
அதனால தான் அவர்கள் சூத்ரர்கள் அழைக்கப்படுறாங்க. சூத்ரர்கள் இந்த மாதிரி தான். பிராமணா அப்படின்னா புத்திசாலித்தனமானவர்கள். அதனால தான் மக்களை பிராமணர்களாக்கி அவர்கள் புத்திசாலியாக ஆக்கணும்னு நம்ம முயற்சிக்கிறோம்.
Not Sudra. Others are trying to make them Sudras.
சூத்ரர்கள் அல்ல, மற்றவர்கள் எல்லாம் அவர்களை சூத்ரர்களாக்க முயற்சிக்கிறாங்க.
Sudras means to remain in ignorance. And Brahmana means to remain in knowledge. That is the difference between Brahman and
Sudra. சூத்ர அப்படின்னா அறியாமையிலே இருந்துட்டு இருக்கிறது. பிராமண அப்படின்னா அறிவுபூர்வமாக இருந்து கொண்டிருப்பது. அதுதான் சூத்ரர்களுக்கும் பிராமணர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.
And the two other classes, Mahamidya, Kshatriya and Vaishya. The Brahmanas are supposed to be the first class men in the society. The Kshatriyas, second class. The Vaishyas, the third class. And the remaining all fourth class and fifth class.
இடையில இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு பிரிவினர்கள் அது இடைப்பட்ட நிலையில இருக்கிறவங்க. பிராமணர்கள் சமுதாயத்தோட முதல் தரமான மனிதர்களா இருக்க வேண்டியவங்க. சத்திரியர்கள்னா ரெண்டாம் தரமானவர்கள். வைஷ்யர்கள்னா மூன்றாம் தரமானவர்கள். மற்றவர்கள்லாம் நான்காம் தரம் ஐந்தாம் தரமானவர்கள்.
So there was no meeting of the fourth class, fifth class men. What they do? Simply pass some resolution. What they do?
அதனால நாலாம் தர மனிதர்கள் ஐந்தாம் தர மனிதர்களோடெல்லாம் கூட்டம் கூடுறதில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வெறுமனே தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன செய்ய முடியும்? என்ன அவங்களால செய்ய முடியும்? இப்ப இந்த ஐக்கிய நாட்டு சபை மாதிரி அவங்களால என்ன செய்ய முடியும்? கடந்த 20 வருடங்களா உலகத்தோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவங்க முயற்சிக்கிறாங்க. நிறைய துறைகள் அவங்க கிட்ட இருக்கு.
அதுல
ஒரு துறை தான் ஹூ அப்படின்ற உலக சுகாதார மையம்.
சோ பிகாஸ் தேர் ஆர் சூத்ரஸ் வாட் தே கேன் மேக் மேக் சர்வீஸ்.
ஏன்னா அவங்க எல்லா சூத்ரர்கள், அவங்க என்ன தேர்வு காண முடியும்?
பிரசன்ட் மொமெண்ட் the whole world is full of சூத்ரஸ் and they have got money, so they are simply spending for sense gratification.
இந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க சூத்ரர்கள் நிரம்பி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால அவங்க புலன் இன்பத்துக்காகவே செலவழிச்சிட்டு இருக்காங்க.
According to Vedic civilization, Sudras should not be given much money.
அதனாலதான் வேத நாகரிகத்தின் படி சூத்ரர்கள்ட்ட நிறைய பணம் கொடுக்க கூடாது.
Simply what they actually require, that's all. Because they do not know how to utilize money.
அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுக்கப்படணும். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை எப்படி உபயோகிக்கிறதுன்னு தெரியாது.
At the present moment, because the whole population are Sudras, as soon as they get money, they spend it for wine, women and squandering it. So,
இப்பெல்லாம் மக்கள் எல்லாருமே சூத்ரர்களா இருக்கிறதால பணம் கிடைச்ச உடனே மது மாதுன்னு அந்த பணத்தை விரயம் செய்திடறாங்க.
Big, big rich man in America, they spend $50,000 in a week in Florida for seeing naked dogs.
அமெரிக்காவில் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் ஒரு வாரத்துக்கு $50,000 நிர்வாண பெண்களோட நடனத்தை பார்க்கறதுக்காக செலவழிக்கிறாங்க.
Is it not a fact? Because they are sudras. They do not know how to spend money.
இல்லையா, இது உண்மையா இல்லையா? ஏன்னா அவர்கள் சூத்ரர்கள், அவங்களுக்கு எப்படி பணத்தை செலவழிக்கிறதுன்னு தெரியறதில்ல.
And formerly, before these, people were little intelligent, or at least they had some religious faith.
முன்னெல்லாம் மக்கள் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தாங்க, அவங்க கிட்ட ஏதாவது மத நம்பிக்கை இருந்தது.
So they constructed temple, churches, mosque. Now this thing is stopped.
அதனால அவங்க கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் எல்லாம் கட்டினாங்க. இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நின்னு போயிடுச்சு.
As soon as one gets money, how to spend it after sense?
ஒருத்தனுக்கு பணம் கிடைச்சா உடனே எப்படி அதை புலனின்பத்துக்கு செலவழிக்கலாம்னு தான் பாக்குறான்.
Formerly, there was no meetings of the Sudras. The meeting was held about the Brahmin, saintly person, to consider how people will remain happy, how their spiritualistic life will be advanced.
ஒரு காலத்துல எல்லாம் சூத்ரர்களுடைய கூட்டம் எல்லாம் நடக்காது. கூட்டம் அப்படின்னா பிராமணர்கள், சாதுக்கள் எல்லாம் கூடி மக்களை எப்படி மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வது, அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில எப்படி முன்னேற்றம் அடைகிறதுன்றதை பத்தி ஆலோசிக்கிறதுக்காக கூடுவாங்க.
Therefore the Brahmins were the heads, and other Kshatriyas and Vaishyas and Sudras, they used to take instruction from the Brahmin for their livelihood. That was very good system.
அதனால தான் பிராமணர்கள் எல்லாம் வந்து தலைமை தாங்கினாங்க. மற்றவர்கள் எல்லாம் சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள் எல்லாம் அவர்கள்ட்ட இருந்து வாழ்வாதாரத்துக்கான உபதேசங்களை பெற்று வந்தாங்க. அது மிகவும் சிறந்த வழிமுறையா இருந்தது.
That is natural. Just like in this body, there are the same Brahmin, Kshatriya, Vaishya, Sudra. The Brahmin is the head, the brain, and the Kshatriya, the arm, and Vaishya, the belly, and Sudra, the leg.
இப்போ இந்த உடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள். பிராமணர்கள்ன்றது தலை, மூளை. சத்திரியர்கள் அப்படின்னா கைகள், வைசியர்கள்னா வயிறு, சூத்ரர்கள்னா கால்கள்.
So when the body is healthy condition, the brain is very nice, then the brain gives direction to the leg, to the hand, to the belly. brain, if one has got good brain, he does not eat much.
உடல் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கும்போது மூளை நல்லா செயல்படும் போது அந்த மூளையானது கால்களுக்கு கைகளுக்கு வயிறுக்கெல்லாம் வழிகாட்டுதல் கொடுக்குது. ஒருத்தனுக்கு நல்ல மூளை இருந்ததுன்னா அவன் அதிகமாக சாப்பிட மாட்டான்.
Why should I eat more? When I am not hungry, why should I load with belly? It requires brain.
ஏன் நான் அதிகமாக சாப்பிடணும்? நான் பசியோடு இல்லைன்னும் போது நான் ஏன் வெறுமனே வயிற்று நிரப்பணும்? அதுக்கு மூளை வேணும்.
No, here is a very nice palatable thing. Let me load it. Because he has no brain.
இல்லை இல்லை, இங்கே ரொம்ப நல்ல சுவையான உணவு இருக்கு, வயிற்று நிரப்பிக்கலாம். ஏன்னா அவனுக்கு மூளை கிடையாது.
And after loading, then dysentery. You see? So in every action, the brain is required.
அப்படியே அவன் வயிற்று நிரப்பினாலும் அதுக்கப்புறம் வயிற்றால் போகும். அதனால ஒவ்வொரு செயலுக்குமே மூளைன்றது தேவையானதா இருக்கு.
Therefore the Brahmins, they were first class brain of the society and they used to give direction to the people in general, beginning from the Kshatriya, Vaishyas and Shudras.
அதனால தான் பிராமணர்கள் சமுதாயத்தின் முதல் தரமான மூளையாக இருந்து அவர்கள் பொதுவாக மக்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டுதல் கொடுப்பாங்க.
They used to give instruction to the Kshatriyas, next intelligent class of men for administration.
சத்திரியர்களுக்கு ரொம்ப நல்ல நிர்வாகத்துக்கான நல்ல உபதேசங்களை வழிகாட்டுதலை கொடுப்பாங்க.
And the Kshatriyas used to rule over the government according to the Brahmins' instruction.
சத்திரியர்களும் பிராமணர்களுடைய அறிவுரையின்படி மிக சிறப்பான ஆட்சி புரிவாங்க.
And the Vaishyas also, they used to produce food grains and give protection to the cows.
வைஷ்யர்களும் கூட உணவு தானியங்களை உற்பத்தி செய்வாங்க, பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க.
In this way, they were discharging their duty and the Shudras, they were carrying out the orders of these three Ayatas.
இவ்விதமாக அவங்களுடைய கடமைகளை அவங்க செயல்படுத்தி வந்தாங்க. சூத்திரர்கள் அவங்களும் அவங்களுடைய கட்டளைகளை உயர்ந்த பிரிவினர்களுக்காக செயல்படுத்தி வந்தாங்க.
So, you'll find in this instruction, this chapter, these sages decided at the end of the meeting that atapum bhi dijas sreshta.
இந்த அத்தியாயத்தில் இந்த உபதேசத்தில் இந்த சாதுக்கள்லாம் அவங்களுடைய கூட்டத்தின் இறுதியில் அதபும்பி த்விஜஸ்ரேஷ்டன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க.
The resolution was passed like this because there were all Brahmins. Therefore, the president, Sutta Goswami, he said all the Brahmins, Dvijasreshtha.
அவர்கள் எல்லாரும் பிராமணர்களாக இருக்கிறதால தான் இந்த சூத கோஸ்வாமி தலைவராக இருந்து அவர் எல்லா பிராமணர்களையும் த்விஜஸ்ரேஷ்டா அப்படின்னு சொல்லி அழைத்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்.
Dvija means twice born. One birth by the father and mother and next birth by the spiritual father and the Vedic knowledge.
Dvija அப்படின்னா இருமுறை பிறப்பெய்தியவர்னு அர்த்தம். ஒரு பிறப்பு தாய் தந்தையரால, மற்றொரு பிறப்பு ஆன்மீக தந்தையும் வேத ஞானத்திடம் இருந்தும்.
This is second one, initiation. The spiritual father or spiritual master, he gives the second birth through the mother Veda.
அதுதான் இரண்டாவது பிறப்பு. தீட்சையின் மூலமா ஆன்மீக குருவானவர் அல்லது ஆன்மீக தந்தை வேதம் என்னும் தாயின் மூலமாக பிறப்பு கொடுக்கிறார்.
Therefore they are called Dvija, twice born.
அதனாலதான் அவர்கள் த்விஜா இருமுறை பிறந்தவர்கள் அழைக்கப்படுறாங்க.
Twice born, unless one has accepted bona fide spiritual master, he is once born Sudra.
அங்கீகரிக்கப்பட்ட குருவை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் ஒழிய அவன் ஒருமுறை பிறந்தவன் சூத்ரன்.
Sudra has no such thing as twice born. Only the Brahmana, Kshatriyas and Vaishyas.
சூத்ரர்களுக்கு இருமுறை பிறக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. பிராமண சத்ரிய வைஷ்யர்களுக்கு மட்டும்.
Because Sudras were less intelligent. They were not intelligent.
ஏன்னா சூத்ரர்கள் புத்தி குறைந்தவர்கள் என்பதால அவர்களுக்கு தீட்சை வழங்கப்படுறதில்லை. அவர்களுக்கு தீட்சை வழங்கப்படுறதில்லை. பிராமணர்கள், சத்ரியர்கள், வைஷ்யர்கள் மட்டும் த்விஜா.
சோ அமங் தி த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் த்விஜர்ஸ் ட்வைஸ் பார்ன், தி பிராமணர்ஸ் வேர் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் த்விஜர்.
மூவகையான த்விஜா இருமுறை பிறந்தவர்கள் மத்தியில் பிராமணர்கள் முதல் தரமானவர்கள், முதல் தரமான த்விஜா.
Therefore, at the end of the meeting, because they are all Brahmins, there was no Chatri, only Brahmins were discussing. Atappum mi Dijasresh. Dijasresh, best of the Brahmins. They are not ordinary Brahmins.
அதனால தான் அந்த கூட்டத்தின் இறுதியில், ஏன்னா அவர்கள் பிராமணர்கள், அவர்கள் சத்திரியர்கள் அல்ல, பிராமணர்கள் மட்டும்தான் விவாதிச்சுட்டு இருந்தாங்க நைமிஷாரண்யத்தில். அதை பொம்பி த்விஜஸ்ரேஷ்டா, த்விஜஸ்ரேஷ்டா பிராமணர்களில் சிறந்தவரே, அவர்கள் சாதாரண பிராமணர்கள் அல்ல. முழு வேத ஞானத்தோடு அவங்க கூடி இருந்தாங்க. வர்ணாசிரம விபாகஷ, வர்ணாசிரம அப்படின்றது மனித சமுதாயத்தில் இருந்தாகணும்.
சோ வர்ணாசிரம விபாகம், விபாகம் மீன்ஸ் டிவிஷன்.
வர்ணாசிரம விபாகஷ, விபாகஷ அப்படின்னா பிரிவு.
அதப்பும் விதிஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகஷ சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய. Everyone has got his dharma. That is dharma. The Brahman. Dharma means his occupation and duty.
Adapumbi Tvijasreshta Varnashrama Vipagasha Svanusthitasya Dharmasya. Ovvoru thirukkum avangaludaiya dharmam irukku. Dharma appadina tholir kadamai.
Dharma means his occupation and duty. That is dharma.
Dharma illa tholir kadamai. அதுதான் தர்மா.
பிராமணா இஸ் ஹி ஹஸ் காட் ஹிஸ் டியூட்டிஸ் டு பிராக்டிஸ் ஹவ் டு பிகம் ட்ரூத்ஃபுல் சத்த சம, ஹவ் டு கண்ட்ரோல் தி சென்சஸ் தம, ஹவ் டு கண்ட்ரோல் தி மைண்ட் சத்த சம தம திதிக்ஷா, ஹவ் டு லேர்ன் டாலரேஷன் பர்மியரன்ஸ்.
பிராமண அப்படின்னா அவனுக்கான கடமைகள் இருக்கு, அவன் அதை பயிற்சி செய்யணும். சத்தியா உண்மையா இருக்கணும், சம புலன்களை கட்டுப்படுத்தணும், தம மனதை கட்டுப்படுத்தணும், எப்படி சகித்துக் கொள்வதுன்றதை கற்றுக்கொள்ளணும்.
ஜானம் விஜயானம் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்
எப்படி எளிமையா இருக்கிறது, குறுக்கு புத்தி இல்லாம ஞானம், எல்லாத்திலையும் முழு அறிவோடு இருப்பது, விஞ்ஞானம் அதை நடைமுறையில் செயல்படுத்துவது, வேத இலக்கியங்களில் முழு நம்பிக்கையோடு இருப்பது, அது ஆஸ்திகம்னு சொல்லப்படுது. சாஸ்திரங்களில் இருந்து விலகாமல் நம்பிக்கையோடு இருப்பது ஆஸ்திகம்னு சொல்லப்படுது.
It is means not to believe in the Shastra, or to not to accept them as it is, to comment according to one's own will, That is called atheism.
நாஸ்திகம் அப்படின்னா சாஸ்திரங்களை நம்பாம இருக்கிறது, அதை உள்ளது உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளாதது, அதுக்கு சொந்த விளக்கங்களை கொடுக்கிறது, இதுதான் நாஸ்திகம்.
Theism means to have faithful faith in the Vedic knowledge. That is called theism.
ஆஸ்திகம் அப்படின்னா வேத ஞானத்துல முழு நம்பிக்கையோடு இருக்கிறது தான் ஆஸ்திகம்.
That I have given you several times the example, just like the cow dung is the stool of an animal, but the Vedic literature confirms that cow dung is pure.
பலமுறை நான் இந்த உதாரணத்தை கொடுத்திருக்கேன். இப்ப பசு ஜானமானது ஒரு மிருகத்தோட மலம், ஆனா வேத இலக்கியம் பசுஞ்சானம் தூய்மையானதுன்னு சொல்லி உறுதிப்படுத்துது.
You cannot argue. It is a stool of an animal. In one place you have condemned. If you touch the stool of an animal, you have to take bath thrice. Now you say cow dung, which is also stool of an animal, it is pure.
இது ஒரு மிருகத்தோட மலம். ஒரு இடத்துல மிருகத்தோட மலத்தை தொட்டா நீங்க மூணு முறை குளிக்கணும்னு சொல்லி அதை கண்டிச்சு சொல்றீங்க. இன்னொரு இடத்துல பசுஞ்சானம் தூய்மையானது, அது மிருகத்தோட மலமா இருந்தாலும் அப்படின்றீங்க. இதுக்கு நீங்க தர்க்கம் பண்ண முடியாது.
Where is your argument? You have to accept. That is called theism.
எப்படி இதை நீங்க தர்க்கம் பண்ணுவீங்க? நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதுதான் ஆஸ்திகம்னு சொல்லப்படுது.
Because the Veda says, without any argument, you accept it. That is called theism.
வேதங்கள் சொல்றதால எந்த தர்க்கமும் பண்ணாம ஏற்றுக்கொள்றது அஸ்திகம்னு சொல்லப்படுது.
You cannot change. You cannot comment. That is called theism. Astikam. Brahmakarma Sabhagadam. But unless you have got such faith, in the Vedic knowledge, you cannot make any progress. That's not possible.
நீங்க மாற்ற முடியாது, நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அதுதான் ஆஸ்திகம். ஆஸ்திகம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். வேத ஞானத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் ஒழிய உங்களால் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது. அது சாத்தியம் இல்லை.
If with your poor fund of knowledge, you want to interpret from the very beginning, there is no question of progress.
உங்களுடைய இந்த குறைவான அறிவை வச்சுட்டு ஆரம்பத்திலிருந்து நீங்க அதுக்கு வியாக்கணம் கொடுக்கணும்னா அங்க முன்னேற்றம் என்ற கேள்விக்கே இடம் இருக்காது.
Therefore we find in the Bhagavad Gita when Arjuna heard from Krishna the principles of Bhagavad Gita, he said, Sarvavetam nitanamanne jadvadasini pāna. My dear Krishna, whatever you have spoken in this instruction, I accept them as perfectly true.
அதனால தான் நீங்க பகவத்கீதையில என்ன பார்க்கலாம்னா, கிருஷ்ணருடைய பகவத்கீதை கொள்கைகளை அர்ஜுனன் கேட்ட பிறகு அவன் சொல்றான், சர்வமே தத்ருதம் மன்னே ஏத்வதர்ஷிமே பாந்தபா. எனது அருமை கிருஷ்ணா, நீங்க என்னெல்லாம் உபதேசங்களை கொடுத்துருக்கீங்களோ அதை பூரணமான உண்மையா நான் ஏற்றுக்கொள்கிறேன்ங்கிறான். அதை நீங்க பார்க்கலாம்.
First of all, he said, Shishastiyam Sadhimam Pripannam. Of course, Sadharma Pritchaya must be bad. Whatever the spiritual master said, he accepted in total.
முதல்ல Shishastiyam Sadhimam Pripannam-னு அவன் சொல்றான். Sadharma Pritchat. அங்கே என்னெல்லாம் குரு சொல்லிக் கொடுத்தாரோ அதை அப்படியே
ஏற்றுக்கொள்றான்.
சர்வமே தத்ருதமன்னே ஏதவதசிமே கேசவா. இதுதான் கொள்கை, இதுதான் ஆஸ்திக்யம்னு சொல்லப்படுது.
You must find out whether Krishna or Krishna's representative is there.
முதல்ல குருவை ஏற்பதற்கு முன்பு கிருஷ்ணரோ அல்லது கிருஷ்ணரது பிரதிநிதிகளோ இருக்காங்களான்றத நீங்க கண்டுபிடிக்கணும்.
அர்ஜுன் சரண்டர் டு கிருஷ்ணா சிஷ்யஸ்தேகம்.
அர்ஜுன சிஷ்யஸ்தேகம், நான் உங்களது சீடன்னு கிருஷ்ணரிடத்துல சரணடைஞ்சான்.
சிமிலர்லி எவ்ரிவன் ஷுட் சரண்டர் டு கிருஷ்ணா.
அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணர் இடத்துல சரணடையணும் அல்லது கிருஷ்ணரது பிரதிநிதிகள் இடத்துல.
இஃப் ஒன் டஸ் நாட் நோ வாட் இஸ் கிருஷ்ணா, நைதர் ஹி ஸ்பீக்ஸ், ஜஸ்ட் வைப்ரேட் தி கிருஷ்ணாஸ் வேர்ட், ஹி இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் ஒன், ஹி கேனாட் பி ஸ்பிரிச்சுவல்.
ஒருத்தருக்கு கிருஷ்ணான்னா யாருன்னு தெரியல, அல்லது கிருஷ்ணருடைய வார்த்தைகளை உபதேசங்களை பேசவும் தெரியல அப்படின்னா அவர் குரு அல்ல, அவரால் குருவாக இருக்க முடியாது.
ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டஸ் நாட் மேனுஃபேக்சர் ஹிஸ் ஓன் ஐடியாஸ், தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இஸ் ஹி ஹூ ஸ்பீக்ஸ் எக்ஸாக்ட்லி தி வேர்ட்ஸ் விச் இஸ் ஸ்போக்கன் பை கிருஷ்ணா, தட் இஸ் தி சீக்ரெட், கேனாட் சேஞ்ச்.
குருன்னா அவருடைய சொந்த கருத்துக்களை உருவாக்குறவர் அல்ல, அவர் குரு அல்ல. குரு அப்படின்னா என்ன கிருஷ்ணரால் பேசப்பட்டதோ அதே வார்த்தைகளை அப்படியே பேசுறவர் தான். நீங்க அதை மாற்ற முடியாது, அதுதான் ரகசியமே.
So everyone has got his dharma, particular duty, brahman, kshatri, vaishya.
Anala ipo naimisharanyathile swanusthitasya dharmasya nu solli thirmana neraver irukku, adhaadu ovvorutharkum avangaludaiya kadamai irukku, kurippitta kadamai brahmana kshatriya vaishya nu solli.
So one must be intelligent enough whether by the discharge of his particular duty he has satisfied Krishna.
Ipo oruthar thannudaiya kadamai neraveetruvadala krishnara thirupti paduthraara illaya abindrada therindukolra alavukku oruthara buddhisali thanama irukkanum.
Then he has satisfied Krishna.
Appo avan krishnara thirupti paduthran.
Just like the different parts of the body, the duty is how to keep this body fit.
இப்போ இந்த உடலோட பல்வேறு அங்கங்கள் இருக்கு, அவைகளுடைய கடமை என்னன்னா இந்த உடலை எப்படியாவது ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளணும்ன்றது தான்.
That means to keep the body satisfied. Fit means when everything, all the metabolism, organization of the body is going nicely, then it is fit.
அப்படின்னா அந்த உடலை திருப்தியோட வைத்துக் கொள்ளணும். அப்படின்னா உடலோட எல்லா பாகங்களும் எல்லா விதமான உறுப்புகளும் மிக சிறப்பாக செயல்படணும், அப்பதான் அது ஆரோக்கியமா இருக்க முடியும். வழக்கமான வழிமுறையில ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே பிரச்சனை. இந்த உடலுக்குள்ள எத்தனையோ விதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு, கப்பா பித்தா வாயு.
இட்ஸ் வெரி குட் மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட். சோ தி பிரெயின் மீன்ஸ் டு கீப் திஸ் மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட் வெரி கிரீசி அண்ட் கோயிங் ஆன் நைஸ்லி.
இது ஒரு நல்ல சிறந்த இயந்திர ஏற்பாடு. இப்ப இந்த இயந்திரத்தை மிக சிறப்பாகவும் ரொம்ப மும்முரமாகவும் இயங்க வைத்துக்கிட்டு இருக்கிறது தான் மூளையோட
வேலை.
எப்ப நான் சாப்பிடணும், எப்ப நான் சாப்பிடக்கூடாது, எப்ப நான் தூங்கணும், எப்ப நான் தூங்கக்கூடாது, இந்த தேவைகள்லாம் இருக்கு. ஆனா மூளை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு தேவைப்படுது.
And sense gratification, protection, that is required. But it requires brain how to transact all these business.
சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காத்துக் கொள்வது, இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் தேவையானது தான். ஆனால் எப்படி இந்த வேலைகள்லாம் செய்யறதுன்றதுக்கு மூளையோட வழிகாட்டுதல் தேவைப்படுது.
But business is how to satisfy Krishna.
நம்முடைய கடமை என்னன்னா எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. சம்சித்தி ஹரி தோஷனம்.
It is very natural. Therefore, in a big office, so many clerks are making. The business is that everyone should be ready to satisfy the office routine work or satisfy the managing director. But how one can see the managing director is satisfied or not?
இது இயற்கையானது. ஒரு பெரிய அலுவலகத்தில் நிறைய எழுத்தாளர்கள் வேலை செய்வாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா ஒவ்வொருத்தரும் அந்த அலுவலக வழக்கமான வேலைகளுக்காக தங்களை தியாகம் செய்கிறது அல்லது அந்த முதலாளியை திருப்திப்படுத்துறது. ஆனால் எப்படி அந்த முதலாளி திருப்தி அடைஞ்சிட்டாரா இல்லையான்றத ஒருத்தருக்கு தெரியும்.
So if the superintendent is satisfied, you must know the managing director is satisfied.
அந்த அலுவலகத்துல ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறைக்கான கண்காணிப்பாளர் இருப்பாங்க. அந்த கண்காணிப்பாளர் உங்க வேலைகளால திருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்போ உடனடியா முதலாளியும் திருப்தி அடைஞ்சிட்டாருன்றத நம்ம உணரலாம்.
Similarly, you are under the direction of your spiritual master. If you see that the spiritual master is satisfied, then you should know the Krishna.
அதே மாதிரி நீங்க குருவோட வழிகாட்டுதல் படி இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்க குரு திருப்தி அடைகிறாரன்றத நீங்க பார்க்கணும். பிறகு கிருஷ்ணரும் திருப்தி அடைகிறார்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
That is confirmed by Vishwanath Chakravarti. Jasya prasadat bhagavat prasadat. And jasya prasadat nagajivatopi. If the spiritual master is not satisfied, then you are gone to hell.
அதை விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் உறுதிப்படுத்துறார். எஸ் பிரசாதா பகவ பிரசாதா எஸ் பிரசாதான் நகத்திக்கு தோப்பி. குரு திருப்தி அடையலன்னா அப்ப நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க. எஸ் பிரசாதா நகத்திக்கு தோப்பி. ஏன்னா கிருஷ்ணர் இடத்துல நம்முடைய முன்னேற்றம் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் யாரு பரிந்துரைப்பாங்க.
Our business is to see. It doesn't matter whether you are acting as a Shudra or Brahman or Bhakti, it doesn't matter. In by your action, Sakarma Ghitam Abhacha, if by your action Krishna is satisfied, then your life is successful.
அதனாலதான் நமது கடமை என்னன்னா நம்ம சூத்திரர்களா பிராமணர்களா அல்லது சத்திரியர்களா செயல்படுமான்றது ஒரு பொருட்டல்ல. நம்முடைய செயல்கள் எல்லாம் ஸ்வகர்ம விஸ்தம் அபியாச்சு. இப்போ நம்முடைய செயல்களால் கிருஷ்ண திருப்தி அடைகிறாரா அப்படின்னு பார்க்கறது தான். அப்போ தான் நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும்.
Principle of life. That is real dharma. Krishna says, sarva dharman pra mamekam saranam. So whether we have surrendered to Krishna and satisfied, this is our business to see.
நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்றது ஒரு பொருட்டே அல்ல. கிருஷ்ண திருப்தி அடைஞ்சிட்டாரா அதுதான் வாழ்க்கையோட கொள்கையே, அதுதான் உண்மையான தர்மம். கிருஷ்ண சொல்றார் சர்வ தர்மா பிரத்யட்சம் மாமேகம் சரணம் ரஜ. நீங்க கிருஷ்ணர் இடத்துல அவரை திருப்திப்படுத்துறதுக்காக சரணடைஞ்சிருக்கீங்களா இல்லையா அதை பார்க்கறது தான் நம்முடைய கடமை. இவ்விதமாக இந்த அத்தியாயம் மிக முக்கியமானது. இதை நம்ம விவாதிப்போம்.
தர்மம் இஸ் ஆக்சுவலி அண்டர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி. யூ கேனாட் மேனுஃபேக்சர் தர்மம் because we do not know what is dharma. Dharma, dharma to sakshat bhagavat panika. Dharma means to abide by the orders of the supreme personality of
God. உண்மையிலேயே தர்மம் என்பது பரமபுருஷ பகவானுடைய பாதுகாப்புல இருக்கிறது. நீங்க தர்மத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா நமக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதே. தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். தர்மம் அப்படின்னா பரமபுருஷ பகவானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருப்பது.
It doesn't matter whether you are Hindu, Muslim or Christian. That is explained in the sixth verse.
நீங்க ஹிந்துவா, இஸ்லாமியரா அல்லது கிறிஸ்தவரா, அது ஒரு பொருட்டே அல்ல. அது ஆறாவது ஸ்லோகத்துல விளக்கப்பட்டிருக்கு.
சபை புன்சாம் பரோ ஜதோ பக்தி ரதோ தி பாஸ் இதே பரதாம். பரதாம் ஆனது தி பெஸ்ட் பெஸ்ட் சுப்ரீம் தான். ஜதோ பக்தி ரதோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஆர் ஹிந்து முஸ்லிம்.
சவை பும்சம் பரோ தர்ம எதோ பக்தி ரதோக்ஷஜ. அந்த ஸ்லோகத்தை நம்ம படித்தோம். பரோ தர்ம அப்படின்னா மிக சிறந்தது, உச்சமான தர்மம். எதோ பக்தி ரதோக்ஷஜ. நீங்க ஹிந்துவா, இஸ்லாமியரான்றது ஒரு பொருட்டே அல்ல. கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்களான்றது தான், அதுதான் முதல் தரமான மதம்.
Whether your interest is to satisfy God, then it is first class. It doesn't matter. By the name it doesn't go ahead.
அப்படி இல்லனா நீங்க மூணாவது பிரிவு, நானாவது பிரிவு எதுவா வேணா இருக்கலாம். கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு ஆர்வத்தோட இருக்கீங்களா இல்லையா, அதுதான் முதல் தரமானது. மற்றதெல்லாம் பொருட்டே அல்ல. வெறும் பெயரால அது விலகி போயிடுறது இல்லை.
Therefore, it's fine. Actually, those who are advanced in religious principles, they're all devotees.
அதனால தான் உண்மையிலேயே இந்த மத கொள்கைகளில் முன்னேறி இருக்கிறவர்கள் எல்லாருமே பக்தர்கள் என்பதை நம்ம காண முடியும்.
Similarly, Mahamas also, they are devotees. They never declared that I am God.
உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து அவர் பக்தர். அதே மாதிரி முகமது அவரும் கூட பக்தர் தான். இவங்க எல்லாம் நான் கடவுள்னு என்னைக்குமே சொன்னதில்லை.
Did Mahamas say like that? No, servant. Similarly, Jesus Christ said, Son of God.
முகமது அப்படி சொல்லி இருக்கிறாரா? இல்ல, கடவுளின் சேவகன் தான் சொல்றார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிதாவின் மகன்றார். இது ரொம்ப நல்ல விஷயம்.
It doesn't matter. If we remain son of God, a servant of God, faithfully, then it is first class religious system.
கடவுளுடைய சேவகனாக நம்பிக்கையோட நம்ம இருந்தோம்னாலே அதுதான் முதல் தரமான மதம்.
பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே. பட் பாகவத் தேர் விச் இஸ் கால்ட் பாகவத் சிம்பிளி ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா.
ஆனா இது சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பாகவத தர்மம், அதனாலதான் இது பாகவதம்னு சொல்லப்படுது. அது கிருஷ்ணரோட உறவு மட்டுமே.
பாகவதம் யூ ஃபைண்ட் நோ அதர் டாபிக்ஸ் எக்ஸெப்ட் டு எஸ்டாப்லிஷ் தி ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா. தேர்ஃபோர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
அதனால தான் பாகவதத்தில் கிருஷ்ணருடனான நம்முடைய ஆதி உறவை நிலைநாட்டுவதை தவிர வேற எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது. அதனால தான் இது முதல் தரமானது. என்ன செய்ய முடியும்? பைபிளில் நீங்கள் ரொட்டிக்காக தேவாலயத்துக்கு போங்கன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட
தட் இஸ் நாட் பரோதம். because there is hetu, some cause. But this cause,
ஆனா அது பரோதர்மம் அல்ல, ஏன்னா அங்க ஒரு காரணம் இருக்கு.
Similarly, in the Mahavira religion also, just to be promoted to the heavenly kingdom. No, that is not first class.
அதே மாதிரி இஸ்லாம் மதத்திலையும் கூட சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறணுன்றதுக்காகவே செய்யப்படுது, அது முதல் தரமானது அல்ல.
First class means owing to me, without any cause. Not that I shall go to church, I shall go to mosque, I shall go to temple for asking something from God.
முதல் தரமானது என்ன? அகைத்துக்கி, எந்த காரணமும் இல்லாம இருக்கணும். நான் தேவாலயத்துக்கோ மசூதிக்கோ கோயிலுக்கோ கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது கேட்கறதுக்காக போறது அப்படின்றது இருக்கக்கூடாது.
That is not first class. That is good in this sense that these rascals have at least come to pray to God.
அது முதல் தரமானது அல்ல, அது நல்லது. எப்படின்னா இந்த அயோக்கியர்கள் குறைஞ்சது கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறதுக்காவது வந்திருக்காங்களே என்றதுதான்.
So much it is. But such kind of prayer does not make the first class.
அந்த அளவுக்கு தான் இது. ஆனா இந்த மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் முதல் தரமான மதம் ஆக்கிடுவதல்ல.
The prayer as offered by Sri Chaitanya Mahaprabhu, Nadhanam na janam na sundarim kavitam bhajagadhisakam. My dear Lord, I do not want any amount of money, nadhanam, or any number of disciples or followers, nadhanam, nadhanam, neither any beautiful wife.
Chaitanya Mahaprabhu ala arpanikapatta prarthanai, nadhanam, najanam, nasundarim, kavitamba, jagadisha kamiyai. Enadharamai Bhagavane, enakku endha alavukkum panam thevai illa, nadhanam. என்னை பின்பற்றுவோரும் சீடர்களும் எனக்கு தேவையில்லை, அல்லது அழகான மனைவியும் தேவையில்லை.
So many so-called incarnation of God, they come from money, for beautiful wife and many followers.
இப்போ எத்தனையோ பெயரளவிலான கடவுள்கள் வந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பணத்துக்காகவும் அழகான மனைவிக்காகவும் தன்னை பின்பற்றுபவர்களுக்காகவும் தான் வராங்க. அதெல்லாம்
தேவையானதில்லை.
அது மதமும் அல்ல. மதம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டான்னு வரணும். நதனம் நதனம் நசுந்தரம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே.
Not for any material. Apratihata. So I am poor man, I cannot love God, I cannot enhance my devotional service. No. Devotional service is so nice. Apratihata. It cannot be checked by any material condition.
Yenda bhaudika nokathoda irakudadu. Ahaituge apratihata. ஓ, நான் ரொம்ப ஏழைங்க, என்னால கடவுளை நேசிக்க முடியாது, என்னால என்னுடைய பக்தி தொண்டை மேம்படுத்திக்க முடியாது. இல்லை இல்லை, பக்தி தொண்டு எவ்வளவு அருமையானது அப்படின்னா அப்ரதிஹதா, எந்த பௌதிக சூழலாலும் அதை தடுக்க முடியாது. அதுதான் தர்மம். சபை பும்சாம் பரவ தர்மம் எதோ பக்தி ரதோக்ஷே.
This is test. How much I am religious, how much I am devotee. This is the test.
எவ்வளவு நான் தர்மத்தை பின்பற்றுகிறேன், எவ்வளவு நான் பக்தனா இருக்கேன்றது தான் சோதனை.
So, we should be always alert to test our advancement. How we are making advancement.
அதனால எப்பொழுதுமே நம்முடைய முன்னேற்றத்தில் நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். எப்படி நம்ம முன்னேற்றம் அடையறன்றத பார்க்கணும்.
Because unless you become first class devotee, there is no question of being relieved from this material condition. That is not so.
ஏன்னா முதல் தரமான பக்தர் ஆகலன்ற பட்சத்தில் இந்த பௌதிக கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபடுறதுன்றது சாத்தியம் இல்லாதது. அது சாத்தியம் இல்லை. அகைத்துக்கி அப்ரதிகதா ஏ ஆத்மா சம்ப்ரசீததி. மிக்க நன்றி.